கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 12வது அத்தியாயம். காத்திருப்பாய், வந்து விடுவேன். அருண்மொழிக்கு பின்னிரவில் உறக்கம் வரவில்லை. கூடாரத்துக்கு உள்ளே காற்றே இன்றி ஒரே புழுக்கமாக இருந்தது. அவன் வெளியே வந்து வெண்மணர் பரப்பில் கீழே துணியை விரித்து படுத்தார். சந்திரன் தீவின் மறுபுறத்துக்கு சென்று விட்டார். அடர்ந்த மரங்களும் தீவின் இடையே உள்ள சிறு குன்றமும் மதியை மறைக்க முயன்றன. அந்த மங்கிய நில ஒளியில் அருண்மொழி வானத்தை பார்த்துவாறு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அவன் உள்ள கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த கொந்தளிப்பின் புயலால் ஏற்படும் பயங்கரமும் இருந்தது. தன்னிலவால் ஏற்படும் இன்பமும் இருந்தது. அவன் செவிகளில் இன்பவள்ளியின் குரல் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தது. அவளது பாத சதங்கையின் கலீர் கலீர் என்று நாதம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. தலையில் சூடியிருந்த மலர்களின் அற்புத மனம் நாசியின் இடையே உலாவிக் கொண்டிருந்தது. இன்பவள்ளி இப்போதும் அருகே அமர்ந்து இனிய சொற்களால் பேசிக் கொண்டிருப்பது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. கலகலவென்று சிரிக்கும் ஒளி. அருண்மொழி துள்ளி எழுந்தார். எவரையும் காணும் விடியும் வேளை நெருங்குகிறது போலும். தீவில் வாழும் ஒரு சிலர் துணங்களில் விளக்கேற்றி வைத்துக் கொண்டு கடலில் மீன்பிடிக்க செல்ல ஆயத்தமாயினர். அவர்கள் போடும் கூச்சல் அந்த அமைதியான வேளையில் பயங்கரமாக எதிரொலித்தது. விழித்தெழும் நிலையில் அரை தூயிலில் ஆழ்ந்திருந்த புல் இனங்களையும் எழுப்பிவிட்டது. இரு நாட்களின் சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் மீண்டும் நினைத்து பார்க்கும் போது அவனுக்கு வியப்பாக இருந்தது. இன்பவள்ளியின் இன்முகமும், அவள் தம்முன் தன்னந்தனியாக ஆடிய ஆடலும், அவளது இன்குரலின் இன்று எழுந்த பாடலும், அவளது பருவ எழிலும் அவன் நினைவின் முன் தோன்றின. அவளை பிரிந்து வந்து சில நாழிகை நேரம் கூட ஆகியிருக்காது. ஆனால் ஏதோ யுகயுகமாய் காலத்தினிடையே இடைவெளி ஏற்பட்டு உணர்வு எழுந்தது. ஏன் இப்படி தன் மனத்தில் மாறுதல்? தன் போக்கில் முல்லைத்தீவு ஏன் மாறுதலை தோற்றுவிக்க முயலுகிறது? சௌந்தரிய தீவு தன் மாயாஜாலத்தால் தன்னை மயக்குகிறதோ? அன்றி அத்தீவின் மோகன வடிவால் தனது போக்கின் புது பாதையை தோற்றுவிக்கின்றாளா? தன் மனம் அங்கு லயிக்குமாறு கவர்ந்தது எது என்று அவனுக்கு புரியவில்லை. தஞ்சை அரண்மனையிலும் எத்தனையோ எழிலார்ந்த இளநங்கைகளை கண்டிருக்கின்றான் அவன். அவர்கள் முகத்தை கூட அவன் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. அவன் வளர்ந்ததே விசித்திரமானது. இள வயது முழுமையும் அக்கையார் குந்தவையரோடும் பாட்டியார் செம்பியன் மாதேவியருடனுமே கழித்திருக்கின்றார். அவர்கள் அவனுக்கு ஒழுக்க நெறிகளை பற்றி கதைகளை கூறுவர். தயை, ஈவு, இரக்கம் இவற்றை பற்றி கதைகளை கூறுவர். பிறகு படை வீரர்களோடு பொழுதை கழித்திருக்கின்றார். வாட்பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் இவற்றை கற்பதில் காலம் ஓடியதே தெரியவில்லை. பிறகு ஈழத்து போர் அவனை பெரிதும் ஈடுபடுத்தியது. அரண்மனையில் அரை நொடி கூட வீணை காலம் கழித்தால்தானே மனத்தை அலையவிட இயலும். அவன் தஞ்சை அரண்மனைக்கு வந்தால் தாய் தந்தை அருகே இருந்து அவர்களிடம் தான் சென்ற இடங்களை பற்றியும் தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் கூறுவான். குந்தவை பிராட்டியாரோடு உரையாடும் போது கொடும்பாளூர் பெண் வானதி அங்கு வருவாள். அவளோ பெண் இனத்திலேயே பெரும் புதிர். வெட்கம் என உணர்ச்சியால் முழுதும் படைக்கப்பட்டவள். செம்மை நிறத்தை அவள் முகம் எங்குதான் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்குமோ அவள் கரங்கள் முகத்தை மூடி வெட்கத்தை ஒழிக்க முயலும். எதிரே நிற்கும் எழிலார்ந்த யுவனான அருள்மொழியை காண்பதால் ஏற்படும் கூச்சத்தை தடுக்க முயலும். கொவ்வை செவ்வாயில் பூக்கும் குமின் சிரிப்பை மறைக்க முயலும். எத்தனை நாளைக்கு உன் மென்விரல்களால் முகத்தை மறைப்பாய் அடி வானதி என்று கூறி குந்தவை அவள் கரங்களை முகத்தினின்று வலிய பறித்து, என் தம்பியும் உன்னை விட கூச்ச மிகுந்தவன்தான். போர்க்களத்தே தலைகுடியா அந்த மாவீரன். பெண் இனத்தை கண்டால் வெட்கமுறுவதை தடுக்க நான் முயன்று கொண்டிருந்தால் நீயே அவன் வெட்கத்தை இன்னும் வளர்த்து விடுவாய் போலிருக்கிறதே என்று கூறுவாள். அருண்மொழிக்கு இப்போது கூச்சம் திடீரென எங்கிருந்தோ வந்து சூழும். அக்கா, நான் வருகின்றேன். அவசரமாக பணியொன்று இருக்கிறது என்று அந்த இடத்தை விட்டு நழுவவாள் வானதி. பாவம், அவள் குழந்தை மனம் படைத்தவள். குந்தவையின் பேரபிமானத்தை பெற்றுவிட்டதால் எப்போதும் அவள் அருகேயே இருந்தாள். அதனால் அடிக்கடி அருண்மொழி அவளை சந்திக்க நேரிடும். தனக்கென முடிக்கப்பட்டவள் என்று பிராட்டியும் தாயாரும் அவ்வப்போது கூறி வந்ததால் அவன் உள்ளத்தில் மெல்ல மெல்ல அவள் இடம் பிடித்துக் கொண்டாள். கோலாகலமாக அவர்களது திருமணம் நடைபெற்றது. ஆனால் அந்த பெண் வானதி அதிர்ஷ்டமற்றவள். சேர்ந்தால் போல் சில வினாடி கூட அவளோடு பேச எங்கே பொழுது இருந்தது அருண்மொழிக்கு? அரண்மனை வாழ்வே அப்படித்தானா? இப்போதாவது உடன் அவளையும் அழைத்து வந்திருக்கலாம். உடலில் மட்டும் அன்றி உள்ளத்திலும் வலுக்குறைந்த அவளை உடன் அழைத்து வந்திருந்தால் ஒரு நாள் கூட இந்த தீவில் தங்கியிருக்க முடியுமா? அருண்மொழியின் மனம் குழம்பியது. இன்பவள்ளிக்கு கை வந்திருக்கும் இசைக்கலை, நாட்டியக்கலை அவளுக்கு வர பிரசாதமாக இருக்க வேண்டும். தனது தாய் தனக்கு கற்றுக் கொடுத்ததாக அவள் கூறுகின்றாள். அப்படியானால் அவள் தாய் பெரும் கலை செல்வியாக இருந்திருக்க வேண்டும். அது சரி, நமக்கெதற்கு பாட்டும் கூத்தும்? அவற்றை கற்று நாம் என்ன செய்ய போகின்றோம்? நாடு திரும்பியவுடன் நமது பணியின் போக்கே வேறாக இருக்கப் போகிறது. இப்போது நாம் புறப்பட்ட நோக்கம் என்ன, செல்லும் நோக்கம் என்ன, இத்தீவில் தங்கிய நாட்களுக்குள் நம் மனப்போக்கை வீணை மாற்றிக்கொள்ள வேண்டுமா, இந்த அனுபவம் பெறுவான் நம்மை வேறு நாடுகளை சுற்றி பார்த்து வருமாறு அக்கையார் இளைய பிராட்டியார் கூறினார்கள். ஏன் தவறு என்ன, இசை நாட்டியம் சிற்பம் ஆகியவற்றில் நம் கருத்தை செலுத்துவதில் தவறு என்ன, பெருமளவிற்கு நாட்டை விரிவுபடுத்திய மகேந்திர பல்லவர் சிறந்த கலைஞராக இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். சித்திரத்தில் புலியாக அவர் இருந்திருக்கிறாரே, இசையில் தன் மனத்தை லயிக்குவிட்டு இசை கருவி ஒன்றையே புதிதாக சிருஷ்டித்திருக்கின்றாரே, பெரும் பெரும் பாறைகளை குடைந்திருக்கின்றாரே, அவருக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்த புலிகேசியினை எதிர்த்து போரிட்டு அதே சமயம் கலையில் பெரும் புரட்சி செய்திருக்கின்றாரே. காஞ்சி கைலாயநாதர் ஆலயத்தின் சிறப்பை என் இதயத்தின் நின்று என்றும் மறைக்க முடியவில்லையே. அந்த கோவிலில் உள்ள சிற்ப அற்புதங்களும் வண்ண ஓவியங்களும் அடடா, ராசசிம்ம பல்லவர் அத்தகைய கலை உள்ளமும் ஆர்வமும் படைத்தவராயிருந்திராவிடில் அந்த கோயிலை படைத்திருக்க இயலுமா? நாட்டிய சாஸ்திரத்தையே கல்லிலே வடித்திருக்கின்றார். வண்ண ஓவியங்களில் இளமங்கையரின் நடன தோற்றங்கள், அந்த சிறு மாடங்களிலே ஜீவ கலையோடு திகழும் அந்த சித்திரங்களை சிருஷ்டிக்கு அவருக்கு ஆர்வம் எப்படி வந்தது? போர்க்கலன்களை மட்டுமே அரசர்கள் அணிகலன்களாக கொள்ள வேண்டும் என்ற முறையை அல்லவா அவர் மாற்றிவிட்டார்? இன்பவள்ளி போன்ற கலையரசியின் உறுதுணையின்றி ராசசிம்மரால் கலை கோயிலை படைத்திருக்க முடியுமா? சோழ நாடு திரும்பியவுடன் நாம் பாட்டியார் செம்பியன் மாதேவியாரோடு கோயில்கள் தோறும் சென்று கவியின் கலைகளை அழகுபட அமைப்போம். இன்னும் இன்னும் அழியாத அமர படைப்புகளை காண வழிவகை செய்வோம். எனது கடற்பயணத்தில் எத்தகைய பலன் ஏற்படுகிறதோ இல்லையோ, முதற் பயன் ஏற்பட்டுவிட்டது. இப்படியெல்லாம் கலை பொக்கிஷங்கள் கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கையால் தானோ என் அக்கையார் இளைய பிராட்டியார் என்னை வெளிநாடுகளை காண சொல்லி அனுப்பினார். அவர் மீது அப்போது பலர் சீறி விழுந்தனரே. நான் நாடு திரும்பியவுடன் நான் அறிந்த நான் கற்ற கலைகளை கொண்டு கலைக்கோயில் அமைக்கும் போது இளைய பிராட்டியாரின் பெருமை வெளிப்படும். இவ்விதம் சிந்தித்த வண்ணம் நித்திரை எனும் பெரும் படையில் அமர்ந்தவாறு அலை கடலில் மிதந்த அருண்மொழியை காலை இளஞ்சூரியனின் பொற்கரணங்கள் தட்டி எழுப்பின. அயர்ந்து உறங்கிய போது குறுக்கும் நெடுக்கும் இருமுறை சென்ற ரவிதாசன் பரந்தவின் மணலில் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்த அருண்மொழியின் முகத்தாமரையை கண்டான். அரண்மனையில் பஞ்சனை மத்தையில் துயில வேண்டிய அரசுகுமாரன் இந்த தீவில் வெறுந்தரையில் உறங்குவது ஏன்? சோழ பேரரசின் வருங்கால மன்னர் தன்னந்தனியை இப்படி பயணம் செய்வது ஏன்? நவரத்தின வியாபாரியின் வடிவில் கடல் கடந்து செல்வது ஏன்? ரவிதாசன் சிந்தனையில் இவைதான் சதா வட்டமிட்டு வண்ணம் இருந்தன. ஒருவேளை ஸ்ரீ விஜய மன்னரோடு தொடர்பு கொண்டு தேவைப்பட்ட போது படை உதவி பெறப்போகின்றாடா? அல்லது அந்த நாடுகளை பற்றி வீவு பார்த்து நாடு திரும்பி படைகளை கொண்டு சென்று அவற்றை வெல்லப் போகின்றானா? இதுவாயிருந்தாலும் நமக்கென்ன, நம் கண்ணில் மண்ணை தூவி மாற்று உருவில் சென்றால் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் என்று உமக்கு என்னமோ? சோழ நாட்டு இளவரசே, ஐயோ இளவரசே, நீங்கள் சோழ குலத்தை வாழ வைக்கப் போகின்றீர்கள் என்று உமது சகோதரியார் கனவு காண்கின்றாள். பெண் புலியான அவள் அந்த அரண்மனையே அன்று ஆட்டி வைக்கின்றாள். அந்த பெண் புலியின் இந்த திட்டம்தான் அவளுக்கு மகத்தான தோல்வியை ஏற்படுத்த போகிறது. அவளது கனவு சீர்குலைய போகின்றது. எந்த தம்பி பல அனுபவங்களோடு நாடு திரும்பி சோழ அரியணையை ஏறி சீரும் சிறப்போடு ஆளப் போகின்றான் என்று அவள் கனவு காண்கின்றாளோ, அந்த அருமை செல்வன் கண் காணாத பூமியிலே. இதை ஏன் நாம் இப்போது மனத்தில் கூட எண்ண வேண்டும்? இதோ என் கண் எதிரி அந்த காட்சி தோன்றுகிறது. சகோதரனை பற்றிய செய்தி அறியாது நீ துடிக்கும் துடிப்பு எனக்கு புலப்படுகிறது. கடைசியாக பல ஆண்டுகள் கழித்து எவரோ சொல்கின்றார்கள், சித்திர சேனன் என்ற வணிகர் மாண்டு போனதாக. அவரது கை மோதிரத்தை கண்டு குந்தவையே நீ துடிக்கும் போது, என் தலைவர் வீரபாண்டியரை இழந்த அவரது துணைவி எப்படி துடித்திருப்பாள் என்பது உனக்கு தெரியுமா? தெரியவிட்டால் நீ இப்போது அனுபவி. நிராயுத பாணியாக தனியிடத்தே சிக்கிய வீரபாண்டியரை உன் தமையன் ஆதித்த கரிகாலன் தன் வாள் கொண்டு தாக்கினானே. அப்போது பாண்டிய அரசு ஆதித்த கரிகாலனை கெஞ்சிய போது, உயிர் பிச்சை கேட்டு ஓலமிட்ட போது, தன் மாங்கல்யம் வாழ வழி செய் என்று மன்றாடிய போது விட்டுவிட்டால் இந்த பாண்டிய மண்டலத்திலேயே இல்லாமல் எங்காவது கண்காணாத பூமிக்கு ஓடிவிடுகின்றேன் என்று அந்த அழகு விழியால் தாரை தாரையாக கண்ணீர் பெருக, பரம்பரை பரம்பரையான பாண்டிய வீரத்தின் சிறப்பையும் புறமுதியிடா வீரத்தன்மையையும் மீறி மண்டியிட்டு மன்றாடிய போது உன் அண்ணன் முரடன் என்ன செய்தான் தெரியுமா? அவரது தலையை சீவினான். அந்த சம்பவத்தை இப்போது நினைக்கும் போது என் உடல் துடிக்கிறது. பாண்டிய ராணி பதரை உருகி பரிதவித்தது போல் நீ தவிக்க வேண்டாமா? அதை செய்யும் மகத்தான பணியை நான் ஏற்கின்றேன். சோழர் குலக்கொடி என்று திகழும் குந்தவையே, நீ வாடி துடிக்க வேண்டும். உன் கண் எதிரே சோழ சாம்ராஜ்யம் அழிவுபட்டு மீண்டும் கொடியின் கீழே தஞ்சமடைய வேண்டும். ரவிதாசன் தன் கண் எதிரே இந்த சம்பவங்கள் நடைபெறுவது போல கையை மடங்கிக் கொண்டார், முஷ்டியை உயர்த்தி கொண்டார். பல்லை நரநரவென்று கடித்தான் வேறு இடமாக இருந்திருந்தால் ஆஹா என்று பேசிருப்பு சுருத்திருப்பார். அந்த சமயம் கலபதியும் கார்மேகனும் பேசிக்கொண்டு அங்கு வருவது தெரிந்தது. கலபதி மிக்க கோபத்தோடு தான் இருந்தார். கலிங்க கலம் அத்தீவிற்கு வந்து 3 நாட்கள் முடியப் போகின்றன. பழுது பார்க்கும் வேலை பாதி அளவிற்கு கூட இன்னும் முடியவில்லை. இதுவரை அமைதியாக இருந்ததில் வானத்தில் சாதகமான காற்று வீச தொடங்கிவிட்டது. தாமதப்படுத்தினால் இன்னும் பல நாட்கள் முல்லைத்தீவிலேயே இருக்க வேண்டியதுதான். திட்டமிட்டு சேமிக்கப்பட்டிருந்த உணவு பண்டங்கள் குறைந்துவிட்டதால் கலபதி கோபமாக கார்மேகனின் குடிலுக்கு வந்தார். கார்மேகனின் மகள் வீட்டின் வாசலில் கோலமிட்டுக் கொண்டிருந்தாள். அவள் அதிகாலையிலேயே எழுந்துவிட்டாள். குளித்து தலைவாரி முடித்து செந்நிற மலர் ஒன்றை சூடி அவள் குனிந்து கோலமிடும் போது அந்த கோலக்கரங்களின் அளினம் கலபதியின் சீற்றத்தை குறைத்தது. யாரோ வருவது அறிந்து கடை கண்ணால் கண்டும் காணாதது போல் சற்று ஒதுங்கி நின்று வழிவிட்ட போது அந்த விழிக்கோணங்கள் வானவில்லின் வண்ண ஜாலம் தரும் இன்பத்தை கலபதிக்கு கொடுத்தன. சற்று நகர்ந்து மீண்டும் தன் வேலையை கவனிக்க குனிந்து நிமிர்ந்த போது அவள் மேனியின் பூத்து குலுங்கும் எழை மலர்கள் அசைந்தாடி அழகு சிந்தி கலபதியை நிலை குலைய செய்தன. சீற்றம் தணிந்தது. அந்த தீவிற்கு வந்த பின் 2 நாட்களாக அவர் இன்ப வள்ளியை காணவில்லை. கார்மேகனுக்கு பின்னாக தேவமகள் வந்திருக்கின்றாள் என்பதையும் அவர் அறியார். சிப்பி வயிற்றில் முத்து பிறப்பது போல் கண்ணங்கரிய கார்மேகன் மகளான இவள் எப்படி பிறந்தாள்? கலபதி எத்தனையோ நாட்டு பெண்களை கண்டிருக்கின்றார், சீன பெண்களை பார்த்திருக்கின்றார், யவன மங்கையர்களை கண்டிருக்கின்றார். முகத்திரை சீலை திறந்து நோக்கி எழில் சிரிப்பு சிந்தும் சோனக நாட்டு பெண்களை பார்த்திருக்கின்றார். இன்னும் இன்னும் அவரது களம் சென்ற தீவுகளில் அழகு என்று கூறப்படுவோரின் திருவுருவங்களை கண்டிருக்கின்றார். ஆனால் கார்மேகன் பெற்ற கந்தர்வ மகள் போல் அவர் எங்கும் யாரையும் கண்டது இல்லை. அவரது 50 ஆண்டு அனுபவத்தில் இதற்கு முன்பு முல்லைத்தீவில் 4 முறை தங்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மின்னல் கொடியாளை அவர் கண்டதே இல்லை. இவளை தன் களத்தில் ஏற்றி தன் நாடு சென்றால் கலிங்கத்து மன்னர் கழிப்படைவார், கார்மேகன் சம்மதிப்பாரா? கண்டிப்பான குணமுடைய அவர் இப்படி நாம் நினைப்பதை அறிந்தால் இரவோடு இரவாக களத்தை மூழ்கடித்து விடுவாரே. கலபதி குடில் தேடி வந்தது கண்ட கார்மேகன் வரவேணும் வரவேணும் என்ற முகமலர்ச்சியோடு வரவேற்றார். கலபதியின் கோபம் காற்றில் பறந்தது. காலை வேளையிலே கலபதி தேடி வந்த காரணம் யாதோ என்று வினவினார் கார்மேகன். கலபதி சொல் இழந்து நின்றிருந்தார். உட்காரவும் அவருக்கு முடியவில்லை.
ஒன்றும் இல்லை, களம் பழுது பார்த்து இன்று முடிந்துவிடும் அல்லவா என்று கூறி பொருளற்று சிரித்தார்.
இன்பவள்ளி குடிலுக்குள் சென்று விட்டால் கலபதியை சூழ்ந்திருந்த மயக்கம் விலகியது. அந்த இடத்தை மெல்ல ஆத்திரம் ஆக்கிரமித்தது. இந்த 12ஆம் அத்தியாயம் காத்திருப்பாய் வந்து விடுவேன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.